அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் நம்மழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ்நாட்டில் முதல் செய்தி அறிக்கை பின்ன செய்தி அரங்கில், அமெரிக்காவில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கியிருக்கின்ற இந்திய ராஜதந்திரி தேவயானி மீதான வழக்கு கைவிடப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளது குறித்த செய்திகள். பிறகு, இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை சந்தித்திருக்கின்ற செயற்பாட்டாளர் அருளானந்தன் அளித்த செவி.
அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிற உணவு உடல் ரீதியாக ஒத்துக்கொள்ளவில்லை. சிறைச்சாலை வாழ்க்கை அவர்களுக்கு சில அரிப்புகள் ஏற்பட்டு அந்த கஷ்டப்படுகிறாங்க.
இலங்கையின் மலையகத்தில் அரசு தோட்டங்களில் மிக குறைந்த அளவிலேயே தேயிலை மீள்பயிர் செய்யப்பட்டுள்ளதாக எழுந்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள். அதன் பிறகு, வவுனியாவில் சிறார்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கின்ற புத்த துறவிக்கு பிணை வழங்கப்பட்டது குறித்து மூத்த வழக்கறிஞர் கே எஸ் ரத்னவேல் வெளியிட்ட கருத்துக்கள்.
சட்டமா அதிபர் திணைக்களம் மட்டுமல்ல, சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூட அரசியல் செயல்பாட்டுக்கு உட்பட்டு தன்னுடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது.
இந்த பிரசீதிகளும் நிகழ்ச்சி நிறுதியாக அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தெற்கு சூடானில் மோதலில் ஈடுபட்டிருக்கும் இரண்டு தரப்பாரும் எத்தியோப்பியாவில் நடக்கவிருக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் அரச எதிர்ப்புக் குழுவின் தலைவர் ரீக் மேஷர் போர் நிறுத்த ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை என்று பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த போர் நகரை தாங்கள் அரச படைகளிலிருந்து மீள கைப்பற்றிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதை ஐநாவின் உயரதிகாரி ஒருவரும் உறுதிப்படுத்தினார்.
This would appear to be step one in that direction, but it's also noteworthy that apparently there was no agreement to refrain from.
இந்த மோதலில் ஈடுபட்டிருக்கும் இரண்டு தரப்பாரும் தமது மோதலை இன்று மாலைக்குள் முடித்துக் கொள்ளாவிட்டால் அதன் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களால் விதிக்கப்பட்டிருந்த கால கெடு முடிவடைவதற்கு சில மணி தியாலங்களுக்கு முன்னர் அரச எதிர்ப்பு படையினர் இந்த நகர் மீதான தங்களின் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அரசின் காவலில் இருக்கும் தனது நெருங்கிய அரசியல் கூட்டாளிகளை விடுவிக்காவிட்டால் அரசுடனான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மேஷர் முன்பே அறிவித்திருந்தார்.
ஜெர்மனியைச் சேர்ந்த பிரபல மோட்டார் காரோட்ட பந்தய வீரர் மைக்கேல் ஷுமாக்கருக்கு நேற்று நள்ளிரவு நடந்த மேலும் ஒரு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவரது உடல் நிலையில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள்
கூறுகின்றனர்.
The situation is better controlled than yesterday.
On peut pas dire qu'il soit hors de danger, mais
we can't say he's out of danger.
மூளையில் அழுத்தத்தை குறைப்பதற்காக இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பின்னர் எடுக்கப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை மூலம் இந்த சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் குரோனோபல் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அவரது உடல்நிலை முன்னிருந்ததை விட இப்போது மேம்பட்டிருக்கிறது என்றாலும் அவர் அபாய கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். குடும்ப உறவினர்கள் தொடர்ந்தும் அவருக்கு அருகிலேயே இருக்கின்றனர்.
மாலியில் இருக்கும் பிரெஞ்சு படைகள் கணிசமாக குறைக்கப்படும் என்று பிரான்ஸ் அறிவித்திருக்கிறது. மாலியில் உள்ள பிரெஞ்சு படைகளில் 60% படையினர் அடுத்த 3 குறைக்கப்படுவார்கள் என்று மாலிக்கு சென்றிருக்கும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பிறகும் மாலியில் 1000 பிரெஞ்சு படையினர் நிறை கொண்டிருப்பார்கள். மாலியின் வடக்கு பகுதியை கைப்பற்றியிருந்த இஸ்லாமிய கிளர்ச்சி குழுக்களை இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் அங்கு சென்ற பிரெஞ்சு படையினர் தோற்கடித்திருந்தாலும் அந்த பகுதியில் கிளர்ச்சிக்காரர்களின் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. மாலியில் 12,000 ராணுவத்தினர் அடங்கிய ஐநா மன்றத்தின் படையணி ஒன்று நிலை கொண்டிருக்கும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதில் பாதி பேர் மட்டுமே இன்று வரை மாலிக்கு சென்று சேர்ந்திருக்கிறார்கள்.
எகிப்தில் கைது செய்யப்பட்ட அல் ஜசீரா செய்தியாளர்கள் அந்நாட்டு அதிகாரிகளால் 15 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் கெய்ரோவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைதான இந்த செய்தியாளர்கள் சட்டவிரோத பயங்கரவாத குழுவினருடன் இணைந்து செயற்பட்டதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கருவிகளை கொடுத்தமை உள்ளிட்ட இன்னும் 4 குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியரான பிபிசியின் முன்னாள் செய்தியாளர் பீட்டர் கிரஸ்டேயும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குகின்றார்.
அண்டார்டிகாவில் ரஷ்ய ஆய்வுக் கப்பலில் சிக்கியிருக்கும் பயணிகளில் பெரும்பாலானவர்களை சீன ஹெலிகாப்டர் ஒன்றின் மூலம் அக்கப்பலில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று ரஷ்யா முன்பு கூறியிருந்தது. ஆனால் அந்த மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தற்போது அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதில் சிக்கியிருக்கும் 52 பயணிகளும் 4 சிப்பந்திகளும் வானிலை சீரடைந்த பிறகு மட்டுமே விமானம் மூலம் மீள அழைத்து வரப்படுவார்கள் என்று ரஷ்யா தற்போது தெரிவித்திருக்கிறது. இவர்கள் அனைவரும் நேற்று மீட்கப்பட்டுவிட்டதாக எங்களது செய்தி அறிக்கையில் கூறியிருந்தோம். நேயர்கள், தவறுக்கு மன்னிக்கவும்.
பர்மா அரசாங்கம் 5 அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருக்கிறது. அரசியல் சீர்திருத்தங்களை அறிவித்து வரும் அதிபர் தேன் செயின் இந்த ஆண்டின் இறுதிக்குள் எல்லா அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்துவிடுவதாக உறுதியளித்திருந்தார். 50 பேர் வரையில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அவர்கள் அடுத்து வரும் நாட்களில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். அமெரிக்காவில் சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாகியிருக்கின்ற இந்திய ராஜதந்திரி தேவயானி குபர்கடே மீதான வழக்கை திரும்பப் பெறும் சாத்தியமில்லை என்று அமெரிக்கா கருதுவதாக இந்திய ஊடகங்கள் அமெரிக்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கின்றன. புத்தாண்டு வாழ்த்தை வெளியிட்டிருக்கின்ற இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரும் வழக்கு திரும்பப் பெறப்பட வேண்டும் என்ற இந்திய கோரிக்கை குறித்து எதுவும் கூறவில்லை. மேலதிக விவரங்களுடன் புதுடெல்லியில் இருக்கும் பண்பலை வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன்.
தேவயானி கோபர்கடே மீதான வழக்கை அமெரிக்கா திரும்ப பெற வேண்டும் என்றும் தூதர் நடத்தப்பட்ட விதம் குறித்து இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மத்திய அரசு திரும்ப திரும்ப கூறி வந்தாலும் தேவயானி மீதான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக அமெரிக்காவின் செயல்கள் இருக்கின்றன. விசா விண்ணப்பத்தில் தவறான தகவல்களை கொடுத்ததாகவும் தன் வீட்டு பணிப்பெண்ணுக்கு சட்ட ரீதியாக கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதியத்தை அவர் கொடுக்கவில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். நியூயார்க்கில் உள்ள இந்திய கவுன்சில் ஜெனரல் அலுவலகத்தில் துணை தூதராக பணிபுரிந்து கொண்டிருந்த தேவயானி இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக December 12 கைது செய்யப்பட்டார். சிறையில் அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டார். பின் பிணையில் அவர் வெளிவந்துள்ளார். தேவயானிக்கு எதிரான வழக்கில் January 13 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அவருக்கு எதிரான ஆதாரங்கள் பல சேகரிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நான்சி பவல் தனது புத்தாண்டு செய்தியில் தானும் அமெரிக்க வெளியுறவு செயலர் ஜான் கெரியும் இந்திய தூதர் கைது செய்யப்பட்ட சூழல் குறித்து வருந்துவதாக மட்டுமே தெரிவித்துள்ளார்.
I joined Secretary Kerry in expressing our regret for the circumstances of the consular officer's arrest.
நானும் செயலர் ஜான் கெரியும் இந்திய தூதர் கைது செய்யப்பட்ட சூழல் குறித்து வருந்துகிறோம் என்றாலும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை தொடர்ந்தும் அதிகரிக்க எதிர்பார்க்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் நான்சி பவல். தேவயானி மீதான வழக்கை திரும்ப பெறுவது குறித்து அவர் ஏதும் கூறவில்லை. இருந்தும் இந்த விவகாரம் இருதரப்பு உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று நான்சி பவல் தனது புத்தாண்டு செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ராஜதந்திரிகளுக்கு உள்நாட்டு சட்ட முறைகளில் இருந்து வியன்னா ஒப்பந்தம் வழக்கு விலக்கு அளிப்பதாகவும் எனவே இந்திய தூதர் மீது அமெரிக்கா சட்டத்தை பிரயோகிக்க கூடாது என்றும் இந்தியா வாதாடுகிறது. ஆனால் இந்தியாவின் தூதராக இருப்பவர் மட்டுமே வியன்னா ஒப்பந்தத்தின்படி முழு வழக்கு விலக்கு பெறுவதாகவும் மற்ற அதிகாரிகளுக்கு அலுவல் சார்ந்த பணிகளுக்கு மட்டுமே வழக்கு விலக்கு கொடுக்கப்படும் என்றும் அமெரிக்கா கூறுகிறது. அதாவது வீட்டு பணிப்பெண்ணுக்கு குறைவான சம்பளம் கொடுப்பது அலுவல் தொடர்புடைய வேலை அல்ல. எனவே இந்த குற்றம் தொடர்பாக தேவயானி மீது வழக்கு தொடரலாம் என்ற நிலையை அமெரிக்கா எடுத்துள்ளது. தேவயானி மீண்டும் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்காக அவரை ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்திய அரசு பின் தேதியிட்டு பணிமாற்றம் செய்துள்ளது. ஐநா சபையில் பணிபுரியும் அதிகாரிக்கு முழு வழக்கு விலக்கு இருக்கிறது என்பதை அமெரிக்க அதிகாரிகள் ஏற்கின்றனர். ஆனால் அவரது ஐநா பணிக்காலம் முடிந்த பிறகு மீண்டும் இந்த வழக்கு உயிரூட்டப்படலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க தேவயானியின் கைதுக்கு பதிலடியாக இந்தியாவில் பணியாற்றும் அமெரிக்க தூதரக அதிகாரிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் பயன்படுத்தி வந்த சலுகைகள் பல பறிக்கப்பட்டுள்ளன. இரு நாடுகளும் இவ்விடயம் தொடர்பாக தமது நிலையை கடுமையாக்கி வருவது போல தோற்றம் ஏற்பட்டாலும் அமெரிக்க இந்திய உறவுகள் ஆழமானவை, பரந்துபட்டவை என்று இருதரப்பும் கூறி
வருகின்றன. இலங்கை சிறையில் இருக்கும் இந்திய மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா இலங்கையில் நீண்ட காலமாக சிறை வைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்கள் 205 பேர் மற்றும் கடந்த வாரம் சிறைபிடிக்கப்பட்ட 40 மீனவர்கள் அனைவரையும் அவர்களது 81 விசைப்படகுகளையும் மீட்பதற்கு மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகள் அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என வற்புறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். டிசம்பர் மாதத்தில் மட்டும் 6 முறை தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருப்பதாக ஜெயலலிதா தனது கடிதத்தில் கூறுகிறார். இவ்வாறு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் போதும் தாக்கப்படும் போதும் சுடப்படும் போதும் இந்தியா உரிய பதிலடி கொடுக்காததாலேயே அத்தகைய சம்பவங்கள் தொடர்கதையாகிவிட்டன என்கிறார் முதல்வர். இந்நிலையில் இரு நாட்டு மீனவர்களுக்கிடையே எதிர்வரும் ஜனவரி 20 நாளன்று சென்னையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் என உத்தேசித்து அதில் பங்கேற்கவிருப்போர் மற்றும் கூட்ட நிகழ்ச்சி நிரல் இவற்றை மத்திய அரசிற்கு தெரியப்படுத்திவிட்டதாகவும் அதற்கான பதிலுக்காக தாம் காத்திருப்பதாகவும் ஜெயலலிதா தனது கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டுகிறார்.
இதனிடையே இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களை அண்மையில் சந்தித்து பேசியிருக்கின்றார் நிரபராதி மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டணியின் தலைவரான அருளானந்தம். அவரிடம் இலங்கை சிறைகளில் இருக்கும் இந்திய மீனவர்கள் நிலை மற்றும் இன்ன பிற விஷயங்கள் குறித்து கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நாம் திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் சிறையில் இருக்கிற மீனவர்களை நான் போய் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த மீனவர்களை நான் நீண்ட நேரம் இருந்து பேசிக் கொண்டிருந்த போது அவர்களிடத்திலே இந்த சிறை வாழ்க்கை அவர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒத்துப்போகவில்லை. அந்த வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, இந்த கைதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிற உணவு உடல் ரீதியாக ஒத்துக்கொள்ளவில்லை. சிறைச்சாலை வாழ்க்கை உடல் ரீதியாக அவர்களுக்கு சில அரிப்புகள் ஏற்பட்டு அந்த கஷ்டப்படுகிறாங்க. இது போலவே இலங்கை மீனவர்கள் இந்திய சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்களையும் நான் போய் சந்தித்தேன். அவர்களும் எப்போது எங்களை விடுதலை செய்து அனுப்புவார்கள், இப்படி மாறி மாறி கைது செய்கிறார்களே எங்களை அப்ப அனுப்ப மாட்டார்களா என்ற ஒரு ஆரம்பத்தோடு தான் அவர்களும் தன்னுடைய எதிர்களை வெளிப்படுத்தினார்கள். அவர்களும் இந்த உணவு வகை எங்களுக்கு இந்திய ஒரு பிடிக்கவில்லை அப்படி என்றுதான் அவர்களும் கூறுகிறார்கள். இலங்கையில வந்து மீனவர்களை நான் பார்க்க போகும்போது அங்க உள்ள கோர்ட்டுகளில் நான் சென்றபோது அவர்கள் இந்த வழக்கு வந்து என்கொயரின்னு சொல்லக்கூடிய அந்த படகு உரிமையாளர்கள் வந்து அதற்குரிய பதில் சொன்ன பின்னர் தான் இந்த வழக்கு சம்பந்தமான அடுத்த கட்ட நகர்வுக்கு கோர்ட்டு போகும் என்பதை கட்டாயமாக சொல்லிவிட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்திற்கு இடையில இவ்வளவு நீண்ட காலம் மீனவர்கள் சிறையில் இருந்தது கிடையாது. இரு நாட்டு மீனவர்களும் இவ்வளவு அதிகமாகவும் இத்தனை அதிகமாகவும் மீனவர்களை சிறையில வைத்திருந்த நாட்கள் கிடையாது.
கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவராலயம் என்ன சொல்கின்றார்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த நிலைப்பாடு குறித்து?
இலங்கையின் அதிகாரிகளிடத்திலே நான் இது பற்றி பேசவில்லை. இந்திய தூதரக தரப்பிலே பல முறை பல சட்டத்திறமைகளோடு இருந்து பேசினதுல இன்ன ஒரு நாட்டு சட்டத்திட்டங்கள் என்பதனாலே அதிகப்படியான நான் அவர்களிடமும் நானும் எதிர்பார்க்கவில்லை.
இதனிடையே ஜனவரி 20 சென்னையில இந்திய இலங்கை மீனவர்கள் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இந்தியாவின் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் அண்மையில் இலங்கை சென்றிருந்த பொழுது இந்த கூட்டம் குறித்து இலங்கை தரப்பு மீனவர்கள் என்ன கருதுகின்றார்கள் என்று உங்களால் ஏதாவது கவனிக்க முடிந்ததா?
நேற்று கூட எனக்கு மீனவ சங்கத்திலிருந்து இந்த மாதிரி பேசினாங்க, 20 பேசப்படுறா சொல்றாங்களே, எங்களுக்கு தெரியலையே எந்த மீனவர்கள் வந்து எங்க பேச போறாங்க, எப்படி நடக்க போகுது, எங்களுக்கு கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு தகவல் சொல்லுங்க, நாங்க அதை பத்தி கேட்கணும் தான் சொல்றாங்க. ஆனா பேச்சுவார்த்தையின் சொல்ற இந்த செய்திகள் இலங்கை மீனவர்களிடத்துல போய் சேரவில்லை. அவங்களுக்கு இதுவரை வந்து எந்த தகவலுமே இலங்கை தரப்புல இருந்து போகலைன்னு தான் இலங்கை மீனவர்கள் வடமராட்சி யாழ்ப்பாணம் மன்னார் மீனவர்கள் எல்லாருமே அதைத்தான் சொல்றாங்க. இதற்கான எங்களோடு சேர்ந்து ஏற்பாடு செய்த நாப்சன் சொல்லக்கூடிய நேஷனல் பிஷர்மேன் சொலிடாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து கூட எங்களுக்கு நேற்று என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பேசுறாங்களே மீனவர்கள் பேசுவதுன்னா எங்க பேசுறாங்க எப்படி பேசுறாங்க, எங்களுக்கு இதுவரை அதை பற்றி ஒரு தகவலும் இல்லையே என்ற தகவலை நேற்று கூட மீனவர் பிரதிநிதி ஒருவர் கேட்டார் என்னிடத்துல. எங்களோடு 3 பேச்சுவார்த்தையில கூட இருந்த ஒருவர் கேட்டார்.
நிரபராதி மீனவர்களின் விடுதலைக்கான கூட்டணியின் தலைவர் அருளானந்தம். இத்துடன் இன்றைய இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நேஷிலேனி இலங்கை கண்ணோட்டம். சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக ஒவுனியால் கைது செய்யப்பட்ட புத்த பிக்குக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமன்ற உத்தரவு தமக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று பலர் கூறுகின்றனர். இது தொடர்பாக நமது ஒவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியா அட்டமகாஸ்கட செச்சவன சிறுவர் இல்லத்து சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மாதம் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கல்யாண திசத்தேரரை பிணையில் செல்ல வவுனியா நீதிமன்றம் இன்று அனுமதித்திருக்கின்றது. பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்களிடம் இன்று நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என கேட்டேன்.
தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் வழக்கு தொடர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையானது சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து ஒரு அறிவுறுத்தலை கொண்டிருந்தது. அதாவது அந்த பிணை வழங்குவது தொடர்பாக சட்டமா அதிபருக்கு எதுவித ஆட்சேபனையும் இல்லை. அதனை எதிர்த்து நாங்கள் சட்டரீதியாக சமர்ப்பணம் செய்திருந்தோம். நீதிபதி அவர்களுக்கு சட்டமா அதிபரின் அந்த அறிவுறுத்தலை மீறி தத்துணிவுடன் செயல்படுவதற்கு அதிகாரம் இருக்கின்றது என்று. அது தவிர வேறு பல காரணங்களையும் சுட்டி காட்டினோம். எனினும் பிணை வழங்கப்பட்டுவிட்டது. அதுவும் 1,00,000 ரூபாய் சரீர பிணையில். சாதாரண குற்றங்களுக்கு மிக பாரதூரமான பிணை நிபந்தனைகளை விதிக்கும் நீதிமன்றம் இந்த பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டில் வெறும் சரீர பிணையில் மட்டும் பிணை கொடுத்து விட்டது. சட்டமா அதிபர் திணைக்களம் மட்டுமல்ல, சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூட அரசியல் செயல்பாட்டுக்கு உட்பட்டு தன்னுடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுமக்களின் பலத்த வேண்டுகோளுக்கு மத்தியில் என்றால் மிக தாமதமாகவே அந்த தேரர் கைது செய்யப்பட்டார்
என்றார் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள். அதே நேரம் இந்த சிறுவர் இல்லம் தன்னிச்சையான போக்கில் செயல்பட்டு வந்ததாகவும், அந்த இல்லத்தின் நிர்வாகியாகிய மதகுருவின் அதிகார பலம் காரணமாக அது குறித்து தங்களால் நடவடிக்கைகள் எதனையும் எடுக்க முடியாதிருந்ததாகவும் வவுனியா சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர் தியாகராஜா மனோகராஜா அவர்கள் கூறுகின்றார்.
அந்த இல்லத்தில பிள்ளைகளுக்கு எதிரான கடுமையான தண்டனை மற்றும் பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வருவதாக அவ்வப்போது எங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. ஆயினும் கடந்த காலத்தில் அவருடைய அதிகார செல்வாக்கு காரணமாக நாங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருந்தது. இது பொதுவாக வவுனியாவில் அனைவருக்கும் தெரிந்த விடயம். கடந்த 10ஆம் மாதம் முதல்ல 10 வயசு நீலியா மோட்டையைச் சேர்ந்த சிறுவர் பிரசாந்த் அவற்றை விடயம் வெளிச்சத்துக்கு வந்தபோது அதன் அடிப்படையில் விசாரணைகளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முன்னெடுத்திருந்தது. குறித்த சிறுவர் இல்லத்தில் உள்ள ஏனைய பிள்ளைகளுக்கும் முடிவு கிடைக்கும் என்று நம்பியிருந்தோம். நாங்கள் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்த வேறென்றால் பிள்ளைகளிட புலன் விசாரணை செய்து அவர்களை மன்றில் ஆஜர்படுத்துவது அவர்களுடைய கடமை. நாங்கள் நீதிமன்றத்தின் கிடைக்கப்பட்ட அறிவுறுத்தலின் பிரகாரம் தான் செயல்படலாம். ஆயினும் துரோசவசமாக விசாரணைகள் யாவும் முடிவிட்டதாக நீதிமன்றத்திற்கு அவர்கள் அறிய தந்துள்ளார். ஆனால் கொடுமை தாங்க முடியாது, போதிய வசதியின்மை, உணவின்மை என்று சொல்லி அங்கு இருந்து தப்பித்து சென்ற பல பிள்ளைகள் எமதம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய சுகர் பாதுகாப்பு சபை முறையாக நடந்து ஏனைய பிள்ளைகளுக்கும் நல்ல நிவாரணம் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு ஏமாற்றமாக முடிந்துள்ளது. இதையிட்டு நாங்கள் பிள்ளைகள் பக்கம் இருந்து மிகுந்த கவலை அடைகின்றோம்
என்றார் வவுனியா நிலைய பொறுப்பு நன்னடத்தை உத்தியோகத்தர் மனோகர் ராஜா அவர்கள். இந்த வழக்கு விசாரணை வரும் பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது.
வவுனியாவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் மாணிக்கவாசகம். மலைக தமிழர்கள் சொந்த காணிகளை பெற்றுவிடக்கூடாது என்ற இனவாத நோக்குடன் தான் அரசாங்கம் செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன் குற்றம் சாட்டுகின்றார். தொழிலாளர்களுக்கு காணிகளை பிரித்தளித்து தேயிலை மீள் உற்பத்தியை பெருக்கும் தமது யோசனையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டுகின்றார்.
தேயிலை தோட்டங்களில் ஒரு தேயிலை செடியின் முழுமையான பலனை எடுக்கக்கூடிய வயது 50 வருடங்கள் மாத்திரமே. இன்று 50 வயதுக்கு கூடிய தேயிலை செடிகள் 140 விதமான நிலங்களில் இருந்து வருகின்றது. விசேஷமாக கம்பெனி தோட்டங்களில் கடந்த 20 வருடங்களாக அவர்களுடைய பராமரிப்பின் கீழ் மிகவும் குறைந்த அளவிலேயே புதிதாக தேயிலை ரீபிளான்ட் கீழ் நடுகை செய்யப்பட்டுள்ளது. வருடம் 2% புதிதாக தேயிலை பயிரிடப்பட வேண்டும். கம்பெனிகள் 0.2% மாத்திரமே மீள் நடுகை செய்து வந்துள்ளார்கள். இதன் காரணமாக இந்த வருடம் அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் மீள் நடுகையை ஊக்குவிப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக கூறினார்கள். 500 மில்லியனுக்கு 400 ஏக்கர் மாத்திரமே மீள் நடுகை செய்ய முடியும். இதனால் எந்த விதமான மாற்றத்தையும் காண முடியாது.
கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கர் தேயிலை நிலப்பரப்பு இலங்கையில் இருக்கிறது?
மொத்தமாக 600,000 ஏக்கர்கள் இருக்கின்றன. அதிலே 240,000 ஏக்கர்கள் மீள் நடுகை செய்யப்பட வேண்டிய காணிகள். அதிலே 400 ஏக்கரை மீள் நடுகை செய்து எந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும்?
அநேகமான தேயிலை தோட்டங்கள் எல்லாம் வந்து தனியார் கம்பெனிகளின் நிர்வாகத்தின் கீழ் தான் இருக்கின்றன. இதற்கு அந்தந்த தனியார் கம்பெனிகள் தானே பொறுப்பேற்க வேண்டும்.
உண்மையாக அந்த தனியார் கம்பெனிகள் தான் மீள் நடுகை செய்திருக்க வேண்டும். செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு இவை வழங்கப்பட்டிருந்தால் செய்யப்பட்டிருக்கும். ஒரு ஏக்கர் மேல்நடுகை செய்வதற்கு 12 லட்சம் ரூபாய் செலவானாலும் 75% தொழிலாளர்களுக்கு வழங்கும் கூலி என்று நிர்வாகங்கள் கூறுகின்றன. அப்படி என்றால் 1 ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் தான் நிதி தேவை கம்பெனியின் பக்கத்தில் இருந்து. இந்த 9 லட்சம் ரூபாய் பெறுமதி உடைய உழைப்பை தொழிலாளர்கள் தமது முதலீடாக போடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 2 ஏக்கர் காணி பிரித்து கொடுக்கப்பட்டு அதிலே தேயிலை மேல்நடுகை செய்வதற்கு இந்த 3 லட்சம் ரூபாய்க்கான பொருட்களை அரசாங்கமோ அல்லது கம்பெனிகளோ வழங்குமானால் அவர்கள் 2 ஏக்கராக மேல்நடுகை செய்து இந்த தொழிலை தொடர்ந்தும் பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இந்த அரசாங்கம் காணி சம்பந்தமான விடயத்திலே மிகவும் இனவாதத்தோடு செயல்படுகின்றது. இருக்கும் லயன் காமராவை இடித்துவிட்டு அதே இடத்திலே மாடி வீடுகள் கட்டும் ஒரு திட்டத்தை அரசாங்கம் முன்வைத்துள்ளது. இதன் மூலமாக காணி பிரித்து கொடுப்பதை 10% கொடுக்கப்படுவதை நிறுத்துவதற்கு செயல்பட்டுள்ளார்களே ஒழிய இந்த தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் எண்ணம் அரசாங்கத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை.
உங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போது கூட இந்த காணி பங்கீட்டு முறை பற்றியோ அல்லது வீடமைப்பு பற்றியோ அல்லது அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் பற்றியோ உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை.
இது போன்ற எண்ணங்களை அன்று நான் முன்வைக்காமல் போனது என்னுடைய தவறு. இன்றாவது இதை நினைத்து நான் முன்வைத்திருப்பது உண்மையாகவே இந்த மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே 6 தலைமுறைகளாக இந்த நாட்டுக்காக உழைத்து கொடுத்தவர்கள். இன்று ஒவ்வொரு தோட்ட தொழிலாளியுடைய வீட்டையும் சென்று பாருங்கள், 50,000 ரூபாய் சொத்து தான் 6 தலைமுறையாக எமது சமூகம் மலையகத்திலே சேர்த்து வைத்திருக்கின்றது.
நாடாளுமன்ற உறுப்பினர் யோகராஜனுடன் பேசியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்ததாக ஒரு இரங்கல் குறிப்பு. தமிழகத்தின் பிரபல இயற்கை வேளாண்மை செயற்பாட்டாளர் நம்மாழ்வார் நேற்றிரவு காலமானார். அவருக்கு 75. அவரின் பணி குறித்து திருவண்ணாமலையில் இருக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் செயலாளர் ராஜேந்திரனிடம் கேட்டேன்.
இயற்கை விவசாயிகளை மட்டுமில்லாமல் வேளாண்மை சம்பந்தமான கல்வியை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சென்றது தான் நம்மளுடைய முக்கியமான பணியாக நம்ம கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் மரபு வழி விதைகளுக்கு ஆதரித்து பல்வேறு வகையான தகவல்களை தமிழக விவசாயிகளுக்கு பல்கலைக்க முடியாத செய்திகளை எல்லாம் நம்மளோட மூலம் கொடுக்கப்பட்டது. உதாரணமாக நம்ம விவசாயிகள் எல்லாம் நவீன வேளாண்மையினுடைய பக்க விளைவுகள் எல்லாம் விவசாயிகளுக்கு தெளிவுபடாம இருந்தாங்க, சொல்லப்படாம இருந்தது. வேளாண்மையினுடைய சிக்கல் பசுமை புரட்சியை பற்றியான விளக்கங்களை நம்மளோட சொன்னாரு. பசுமை புரட்சியினுடைய தோல்வியினாலதான் விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்மளவருடைய நம்பிக்கை கொடுத்த நடுவில் தான் விவசாயத்துல நிறைய பேர் புதிய இளைஞர்கள்லாம் இறங்கியிருக்காங்க. நவீன வேளாண்மை நம்பிக்கையின்மையை தோற்றுவித்தது. நம்மளோட இயற்கை வேளாண்மை இளைஞர்களை வேளாண்மையில இறக்கியிருக்குது. ஆகவேதான் நம்மளோட தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல நெட்டு தொலை தொடர்பு மட்டுமில்லாமல் கணினி மூலம் தொடர்பு கொள்கின்ற அளவுக்கு நீங்க நம்மளோட பெரிய அளவுல வளர்ந்துருக்கிறார் தமிழ்நாட்டுல.
நீங்கள் சொல்வது போல கடந்த 10 ஆண்டுகளாக நம்மாழ்வார் பலமுறை தனியார் தொலைக்காட்சிகளில் வந்து பேசியிருக்கின்றார், ஊடகங்களிலே எழுதியிருக்கின்றார். இருந்தும் தமிழக கிராமங்களில் பார்த்தால் பெரும்பான்மையானவர்கள் நவீன விவசாயத்தை தான் செய்து வருகிறார்கள். ஆகவே நம்மாழ்வாருடைய களப்பணி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதாக நாம் சொல்ல முடியும்?
நம்மளுடைய களப்பணி என்பது தமிழ்நாட்டில் வேளாண்மையில பசுமையுடன் பத்திரிகை விற்பனையே ஒரு அளவுகளாக கூட பார்க்கலாம். இயற்கை வேளாண்மை பேசுகின்ற பத்திரிகைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக விற்கப்படுகிறது. அடுத்தது எல்லா இடங்களிலும் விவசாயிகள் பண்ணைகள் இளைஞர்கள்லாம் வந்து நம்பிக்கையோடு தொடங்கியிருக்காங்க. 1960 வரப்பட்ட பசுமை புரட்சி ஆதரித்து பேசக்கூடிய ஒரு சக்தி கூட தமிழ்நாட்டில் இல்லை.
அமெரிக்கா ஐக்கிய ராஜ்யம் போன்ற இடங்களில் கூட இயற்கை விவசாயத்தை நாடு செல்கின்ற போக்கு சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. ஆனால் ஒரு பொருள் நவீன விவசாய உத்திகள் என்று சொல்லப்படுகின்ற உத்திகள் மூலம் தயாரிக்கப்படும் பொழுது கிடைக்கின்ற விலையை விட இயற்கை விவசாயத்தில் கிடைக்கின்ற பொருட்கள் 2 அல்லது 3 மடங்கு விலை கூட இருக்கிறது. தமிழகத்தின் நிலை என்ன?
இந்த தமிழக நாட்டில் இயற்கை வேளாண்மை விளைஞ்ச பொருள்லாம் ரொம்ப குறைவான விலையில தான் விற்கப்படுகிறது. பொன்னி அரிசி போட்டதுன்னா சந்தை விலையை விட 10 ரூபா தான் கிளை 10 ரூபா தான் கொடுக்காங்க. அதே போல மோட்டார் ரக சிகப்பு ரக அரிசி பாரம்பரிய விதைகள்லாம் கூட அரிசிலாம் கூட 50 ரூபாய் 40 ரூபாய் எல்லா அளவுக்கு தடவுது. சில இடங்களில் தான் அது போல மிகப்படுத்தி விற்கிறாங்க. 99% விவசாயிகள் எல்லாம் இயற்கை வேளாண்மை விளைஞ்ச பொருள் எல்லாம் குறைவான விலையில தான் கொடுக்குறாங்க. மார்க்கெட் விலையை அளவுக்கு நேரடியாக சந்தைப்படுத்துவதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இல்லை. விவசாயிகளுக்கான இயற்கை வேளாண்மை அங்காடிகளை விவசாயிகள் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படலை. மத்திய அரசாங்கம் இயற்கை வேளாண்மை விவசாயிகளை ஊக்கப்படுத்தி சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல. இதெல்லாம் செய்யப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டால் சான்றிதழ் வழங்கப்பட்டால் சந்தை விலை அளவுக்கு தமிழகத்துல எல்லா விவசாயிகளும் தருவாங்க. ஏன்னு கேட்டால் எந்த இயற்கை வேளாண்மை வந்து விவசாயிகளுக்கு சிக்கலே இல்லை. போராட்ட தொழிற்சாலைக்கு கடனோ மற்றதோ இல்லாமல் இருக்கு.
விலை ஒருபுறம் இருக்க, இயற்கை விவசாயத்தால் 120 கோடி மக்களுக்கு உணவளிக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை நவீன விவசாயத்தை முன்னிறுத்துவர்கள் பிரதானமாக முன்வைக்கிறார்கள். மகசூலை பொறுத்தவரையிலே இயற்கை விவசாயத்திற்கும் நவீன விதைகளுக்கும் இடையிலான அந்த வேறுபாடு எந்த அளவுக்கு இருக்கிறது?
சீரிய ரக விதைகளுக்கும் பாரம்பரிய விதைகளுக்கும் 20% அல்லது 30% தான் குறையும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மானாவாரி பகுதியெல்லாம் தரிசா போடுவதற்கு காரணம் மரபு வழி விதைகள் எல்லாத்துனால தான். மானாவாரிக்கு ஏற்ற நெல் விதைகள்லாம் காணாமல் போனதால தான் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல தரிசா போட்டுட்டாங்க. அதே போல கழிவு கலர் நிலங்கள் இருக்கக்கூடிய மண் கழிவான பூமிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கலர்பாளையம் என்ற நெல் தான் மறுபடியும் பரவி வருது. எங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல கலர்பாளையம் நெல் வந்து பல இடங்கள் 5 இடங்கள்ல திரும்ப வந்திருக்கு. ஆகவே எல்லா மக்களுக்கும் உணவடிக்கணும்னா மண் சார்ந்த தட்பவெப்ப நிலை சார்ந்த பாரம்பரிய விதைகளை பயன்படுத்துவதுதான் 100 கோடி மக்களை உணவளிக்க முடியும்.
தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன். இத்துடன் இந்திய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குவார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான கடற்பரப்பில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்கள் சந்திக்கும் கடல் எல்லை தாண்டி செல்வதால் உருவாகும் பிரச்சினையை தீர்க்க சென்னையைச் சேர்ந்த MS சுவாமிநாதன் ஆய்வு நிறுவனம் மற்ற சில நிறுவனங்களுடன் இணைந்து செல்லிட பேசியை பயன்படுத்தி ஒரு புதிய தீர்வு வழிக்காண முயன்று வருகிறது. ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் செயற்படும் செல்லிட பேசியின் அப்ளிகேஷனை பயன்படுத்தி எல்லை தாண்டும் மீனவர்களை எச்சரிக்கும் பரிசோதனை முயற்சி இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இந்த திட்டத்தை மேற்பார்வை செய்யும் மூத்த விஞ்ஞானி வேல்விழி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து மீனவ நண்பன் தொலைபேசி, ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. இது வந்து MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், குவால்காம், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்துதான் நம்ம அதை பண்ணது. இதோட திட்டம் வந்து 2007 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு அது CDMA டெக்னாலஜியில பண்ணோம். ஏன்னா அதை அப்கிரேட் பேஸ்ட் ஆன் ஃபிஷர்மேனோட ஃபீட்பேக் வச்சு இப்ப ரீசெண்டா அதை அப்கிரேட் பண்ணி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல வந்து இதை வந்து 2013 அக்டோபர்ல வந்து லான்ச் பண்ணோம் சார். இந்த கட்டத்துல இது வந்து பைலட் பேசிஸ்ல இருக்கு. ஒரு 100 மீனவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இப்ப நம்ம கைபேசியை கொடுத்துருக்கோம். அதுல இந்த ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணி கொடுத்து அவங்களை பயன்படுத்த வச்சிருக்கோம். பேஸ்ட் ஆன் தேர் ஃபீட்பேக் வந்து நம்ம என்னெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அதுல சரிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்திட்டு பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே வந்து பொதுவான முறையில நம்ம நெட்ல வந்து போட்டுலாம். யாரு வேணுமாலும் அதை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம்.
இந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷன் அந்த மீனவர்களுக்கு எந்த வகையில பயன்படுது?
இந்த மீனவ நண்பன் தொலைபேசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல நிறைய சர்வீசஸ் வந்து இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மீன்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய இடங்கள் பத்தியான தகவல். அதுக்கடுத்தது இந்த அப்ளிகேஷன்ல GPS நம்ம இன்டெகிரேட் பண்ணிருக்கிறதுனால ஒரு மீனவர் மீன் கிடைக்கக்கூடிய இடங்கள் தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஷார்டஸ்ட் வேல போய் அந்த இடத்த போய் அடையறதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். அது போக கடல்நிலை தகவல்னு சொல்லக்கூடிய காற்றின் வேகம், கடல் அலை உயரம், பேரிடர் முன்னெச்சரிக்கைகள், அது வந்து சுனாமியா இருக்கலாம், பேர் அலைகளா இருக்கலாம், புயல் எச்சரிக்கையா இருக்கலாம், இதெல்லாம் வந்து அலர்ட் பண்ணக்கூடிய விஷயமும் அந்த கைபேசில இருக்கு. இது போக மீனவர்களுக்கான அரசு நலத்திட்டங்கள், மீனவர்களுக்கான விலை நிர்ணயம், அன்னைக்கு முக்கியமான தகவல்கள் அந்த இதுவும் வந்து அந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம கொடுக்கறோம். முக்கியமா சொல்லணும்னு பார்த்தோம்னா இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த இன்டர்நேஷனல் பார்டர் லைன் கிராசிங் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து இங்க அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா ஒரு தீர்வு காணும் வகையில் தனுஷ்கோடியில இருந்து நாகப்பட்டினம் வரையிலான அந்த இந்திய சர்வதேச எல்லை கோடு, அதுல இருக்கக்கூடிய லேட்லாங் பொசிஷன் எல்லாமே வந்து நம்ம இந்திய கடலோர காவல் படை உதவியோட ஃபுல்லா அதை மெஷர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 102 லேட்லாங் கோஆர்டினேட்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன்ல வந்து இன்டெகிரேட் பண்ணி அதை வந்து நம்ம வச்சிருக்கோம். அப்ப அந்த ஃபிஷர்மேன் அந்த ஐபிஎல் லைனை கிராஸ் பண்ணும் பொழுது 5 கிலோமீட்டருக்கு ரேடியஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். இன்னும் வரக்கூடிய 5 கிலோமீட்டர் தூரத்துல சர்வதேச எல்லை கோடு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அலர்ட்டை வந்து ஒரு பீப் சவுண்ட் மூலமா வந்து அவங்களுக்கு கொடுக்கும்.
அதாவது இந்த குறிப்பிட்ட மொபைல் தொலைபேசியை கையில வச்சிருக்கிற ஒரு மீனவர் அடுத்த 5 கிலோமீட்டர்களுக்குள்ள தாண்டினார்னா அந்த குறிப்பிட்ட சர்வதேச எல்லையை அவர் தாண்ட போறார் அப்படிங்கறது அவருக்கு முன்கூட்டியே எச்சரிக்குமா? இது
எச்சரிக்கும். ஆக்சுவலா இப்ப சர்வதேச எல்லை கோடு வந்து எல்லை கோடுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் சர்வதேச எல்லை கோடு வரப்போகுது அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு ஒரு அலாம் சிக்னல் வந்து அந்த கைபேசி வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அந்த அப்ளிகேஷன்ல செட் பண்ணிருக்கிறோம். ஐபிஎல் லைன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அது அவங்களுக்கு நெட்ஒர்க் இருந்தாலும் இல்லைனாலும் கூட அது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வகையில தான் நம்ம அதை வந்து டிசைன் பண்ணிருக்கிறோம்.
ஆன்ல இருந்தா போதும். எம் எஸ் சுவாமிநாதன் ஆய்வு நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி வேல்விழி அவர்கள். நேர்களே, அவரது விரிவான செவ்வியை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். மேற்கு பசிபிக் மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்கனவே புத்தாண்டு பிறந்துவிட்டது. அதை குறிக்கும் வகையில் பல வண்ணமயமான கொண்டாட்டங்கள் அங்கே நடைபெற்று வருகின்றன. பல நேயர்கள் பிபிசி தமிழோசைக்கு ஃபேஸ்புக் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தங்களுடைய புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர். அவர்களுக்கு நன்றி. பிற நேயர்களுக்கும் எமது உள்ளங்கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.